திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநீலகண்டத்து குயவனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? திருநீலகண்ட குயவனார் வரலாறு. என்ன சொன்ன கதை இன்னைக்கு? திருநீலகண்ட குயவனார் வரலாறு. சரியா, இந்த திருநீலகண்ட குயவனார் அப்படிங்கிறவரு நம்ம 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர். சரியா, அவர் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கதை. இந்த கதை என்ன நடந்தது தெரியுமா? சிதம்பரம் தெரியுமா உங்களுக்கு? தில்லை, தில்லைன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. இப்ப அதுக்கு பேரு சிதம்பரம். உங்களுக்கு தெரியும்ல சிதம்பரம் நடராஜர், உங்களுக்கு தெரியும்ல கோயில, அந்த ஊர்ல நடந்தது. சரியா, அந்த ஊர்ல தான் நம்ம திருநீலகண்ட குயவனார் பிறந்திருந்தார். சரியா, இந்த திருநீலகண்ட குயவனார் பிறந்த இந்த ஊர்ல இன்னொரு ஒரு கோயில் இருக்குது. இந்த சிதம்பரம் கோயில் போலவே இன்னொரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பேரு புலீச்சரம். கொஞ்சம் நம்ம பெருமான் கோயில் இருக்குல்ல, கூத்த பெருமான் கோயில் இருக்குல்ல, அங்கிருந்து இந்த கொஞ்சம் தூரம் போகணும், டிராவல் பண்ணணும். சரியா, அந்த கோயிலுக்கு பேரு புலீச்சரம். அந்த அது என்ன புலீச்சரம்? இந்த கோயிலை பத்தி பாத்தி ஒன்று சொல்றேன், அதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. என்ன ஏன்னா, இந்த கோயில், இந்த கோயிலை ஒட்டுன குளத்துலதான் நம்மளுடைய திருநீலகண்ட குயவனார் வரலாற்றுல ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. அதனால இந்த புலீச்சரம் கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, முந்த காலத்துல வந்து பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாத முனிவர்னு ரெண்டு முனிவர்கள் இருந்தாங்க. என்ன பெருன? பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாத முனிவர், இவங்க ரெண்டு பேரும் இந்த காலத்துல இருந்தாங்க. அவங்க நம்ம தில்லை கூத்த பெருமான் இருக்காங்கல்ல, அவங்கள வணங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு பூலோகத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த பதஞ்சலி முனிவர் வந்து பாதி உடம்பு மனுஷ உடம்பா இருக்கும், கீழே கால் வந்து பாம்பா இருக்கும். வியாக்கிரபாதர் எப்படின்னா, அவருக்கு வந்து புலியோட கால் இருக்கும், புலியோட கண்ணு அப்படி கிடைக்கும். வியாக்கிரம் அப்படின்னா புலின்னு அர்த்தம், பாதர் அப்படின்னா பாதங்கள் கால்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். சரியா, அவர் எதனால தெரியுமா அந்த வியாக்கிரபாதர் வந்து தனக்கு புலிக்கால் வேணும்னு கேட்டு வாங்குவாரு? அவருக்கு என்ன ஆசைன்னா, சாமியை வந்து விடிய காலம் புது புது பூ அப்பதான் பூக்கும்ல மரத்துல எல்லாம், அந்த பூ விரிஞ்சிச்சா தேனியெல்லாம் வந்து உட்காந்துரும்ல, அந்த பூவுல இருக்க தேனை எடுக்கிறதுக்கு தேனியெல்லாம் வந்து உட்காந்துரும் அதுல, அப்ப எச்சிலாயிடும் இல்லையா. அதனால அவர் என்ன நினைப்பாரு, பூவெல்லாம் அப்படியே மலர முன்னாடி அந்த இருட்டோட பறிச்சிடணும், பறிச்சு நம்ம சாமி கொண்டு வந்து போட்டு நம்ம சாமி திருவடியில தான் அந்த பூவெல்லாம் மலரணும். அப்ப எச்சில் படாத அந்த தேனியெல்லாம் உட்காராத நல்ல பூவா இருக்கும்ல, அதனால அவருக்கு ரொம்ப ஆசை, தினமும் இருட்டோட பூ பறிச்சிடணும், மரத்துல எல்லாம் ஏறி இருட்டோட பூ பறிச்சு கொண்டு வந்து சாமிக்கு வழிபாடு பண்ணணும்னு அவருக்கு ஆசை. அதனால அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, சாமிகிட்ட அவர் எனக்கு புலியுடைய பார்வையும் புலியுடைய காலும் கொடு சாமி அப்படின்னு கேட்டு வாங்குவார். ஏன்னா மனுஷங்களுக்கெல்லாம் இருட்டுல கண்ணு தெரியாதுல்ல, நமக்கெல்லாம் காலையில ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் பார்த்தா நமக்கு கண்ணு தெரியாது, நமக்கெல்லாம் 6 மணி ஆனா தான் கொஞ்சமாவது கண்ணு தெரியும் இல்லையா. ஆனா புலிகள், சிங்கம், அது மாதிரி காட்டு விலங்குகள் எல்லாம் பாருங்க, ராத்திரி தான் அது வேட்டையாடும். ஏன்னா ராத்திரி தான் அது கண்ணு நல்லா தெரியும். புலி, சிங்கம், அந்த மாதிரி காட்டு விலங்குகள் எல்லாம் பார்த்தா ராத்திரி தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும், அது ராத்திரி தான் வேட்டையாடும், அதுக்கு ராத்திரி தான் நல்லா கண்ணு தெரியும். அதனால இவர் என்ன பண்ணுவாரு, இந்த வியாக்கிரபாத முனிவர் வந்து சாமி கிட்ட கேட்டு வாங்குவாரு, தனக்கு புலியோட காலும் புலியோட பார்வையும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவாரு. அதனால அந்த புலியோட கால் வந்து அப்படியே இந்த நகமெல்லாம் ரொம்ப அப்படியே ஷார்ப்பா இருக்கும்ல அதுக்கு, அதனால மரத்து மேல ஏறும்போது அப்படி கெட்டியா பிடிச்சு பிடிச்சு ஏற முடியும். நம்ம நம்ம நார்மல் கால் கையோட ஏறினா வலி விழுந்துருவோம் இல்லையா, ஆனா புலி ஏறினா நல்ல கெட்டியா பிடிச்சு ஏறும் மரத்து மேல இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, அந்த புலிக்கால கேட்டு வாங்குவாரு. சரியா, அப்படிப்பட்டவர் வழிபாடு பண்ண கோயில் அங்க இருக்கிற சாமி இந்த புலிக்கால் முனிவர் வழிபாடு பண்ணின சாமி. அதனால அந்த இடத்துக்கு பேரு புலீச்சரம், அந்த கோயிலுக்கு பேரே புலீச்சரம்னு பேர் வந்துச்சு. சரியா, அந்த கோயிலை ஒட்டி ஒரு குளம் இருக்குது, அதுக்கு எதிர்த்தாப்பிலே இருக்கும். ரோடோட இந்த பக்கத்துல கோயில் இருக்கும், ரோடோட அந்த பக்கத்துல அந்த குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு பேரு வியாக்கிரபாத தீர்த்தம். சரியா, தீர்த்தம்னா என்ன, குளம். இந்த கோயில் எல்லாம் குளம் பார்த்துருக்கீங்கல்ல, திருக்குளம் இருக்கும்ல, கோயிலோட சேர்ந்த திருக்குளம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த கோயிலுக்கும் ஒரு திருக்குளம் உண்டு. அந்த குளத்துக்கு பேரு வியாக்கிரபாத தீர்த்தம். சரியா, இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, புலீச்சரம்னு ஒரு கோயில் இருக்குது, புலீச்சரத்துல இருக்கிற குளத்துக்கு பேரு வியாக்கிரபாத தீர்த்தம். சரியா, இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப நம்ம கதைக்கு போகலாம். சரிங்களா,
இப்ப என்னன்னா, நம்ம திருநீலகண்ட குயவன இவங்க பிறந்த ஊருது சிதம்பரம் பிள்ளை, சரிங்களா? இவங்க குயவர்கள் குலத்துல பிறந்திருப்பாங்க, சரியா? குயவர்கள்னா யாரு? களிமண் எல்லாம் பிசைஞ்சு பானை சட்டி எல்லாம் மண்பானை மண் சட்டி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்க அவங்களுக்கு தான் குயவர்கள்னு பேர். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? பாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அவங்க பண்ற அந்த வேலைக்கு பேர் பாட்டரி அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? அந்த வேலை பண்றவங்க அவங்க திருநீலகண்ட குயவனர். அவங்க அவங்களுக்கு ஏன் அந்த பேர் வந்தது தெரியுமா? அவங்க வந்து ரொம்ப எப்போதும் சாமியவே தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மனசுல. அப்போ உங்களுக்கு முன்னாடி தெரியும்ல, வார்க்கடலை கடைஞ்ச போது நஞ்சு வந்துருச்சு. அந்த நஞ்சு பார்க்க யாராலையும் முடியல, எல்லாரும் அதை ஓடி வந்து நம்ம சாமிகிட்ட கொடுப்பாங்க. நம்ம சாமி என்ன பண்ணுவாரு? தானே வாயில போட்டு விழுங்கிடுவாரு. அதை விழுங்கும் போது உமையம்மை வந்து அப்படி கழுத்த பிடிச்சிருவாங்க, இல்லையா? கழுத்த பிடிச்சதுனால அந்த நஞ்சு அப்படி உருண்டையா சாமியோட தொண்டையிலேயே நின்றுடும். அப்ப சாமியோட தொண்டையே கருத்துரும், நீல கலர் ஆயிடும், சரியா? அதனால நம்ம சாமிக்கு பேர் என்ன? நீலகண்டம் உடையவர், நீலகண்டர் அப்படின்னு பேர், இல்லையா? இது உங்களுக்கு தெரியல. இந்த சாமியோட திருநாமத்தை நம்ம திருநீலகண்ட குயவனார் எப்போதும் சொல்லிட்டே இருப்பார். திருநீலகண்டம் 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 திருநீலகண்டம்னு சொல்லிட்டே இருப்பார். அதனால எல்லாரும் அவரை திருநீலகண்டர்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, சரியா? இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சட்டி பானை எல்லாம் செய்து விற்கிற அந்த தொழில் தன்னோட வயிற்றுப்பாட்டுக்காக செய்வாங்க. ஆனா அதே நேரம் அடியார்களுக்கு, சிவனடியார்களுக்கு திருவோடு செஞ்சு அதை கொடுக்கறத தொண்டா செய்வாங்க, சிவத்தொண்டா செய்வாங்க, சரியா? என்ன செய்வாங்க இவங்க செய்த சிவத்தொண்டு? என்ன? அடியார்களுக்கு மண்ணாலான திருவோடு செஞ்சு கொடுக்கறது, சரியா? இந்த சிவத்தொண்டை இவங்க செஞ்சு செய்வாங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு அழகான மனைவி இருப்பாங்க, சரியா? அந்த மனைவி ரொம்ப ஒழுக்கமானவங்க, அருந்ததிய போல ஒரு கற்பு கரசி, அவங்க ரொம்ப சிறப்பானவங்க. கணவருக்கும் எல்லா வேலைகளையும் உறுதுணையா இருப்பாங்க. இல்வாழ்க்கை ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கோம், சரியா? இப்படி நடந்துட்டு இருக்க ஒரு நாள்ல என்ன ஆயிடும்? ஒரு தவறு நடந்துடும், சரியா? தவறு செய்யக்கூடாதுதான், ஆனா தவறு நடந்துடும். இப்ப என்ன ஆகும்? அவங்க மனைவிக்கு அது தெரிஞ்சிடும். தவறு செய்யச்சோடனே அவங்க மனைவிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். கோவம் வந்துட்டு என்ன செய்வாங்க? அவங்க கணவர் வீட்டுக்குள்ள வருவாரா? வந்தோடனே ரொம்ப கோவமா, எம்மை தீண்டு வீராகில் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு திருநீலகண்டத்து மேல ஆணையிட்டு எம்மை தொடாதீர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல எம்மைன்னு ப்ளூரல்ல சொன்னாங்க இல்லையா? அதனால என்ன ஆயிடும்? நம்ம திருநீலகண்ட குயவனார் தன் மனைவியை மட்டும் இல்ல, வேற எந்த பெண்ணையுமே மனதாலையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு திருநீலகண்டத்தின் மேல ஆணையிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு சபதம் எடுத்துருவாங்க, சரியா? இப்ப என்னாச்சு? அவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுலதான் இருப்பாங்க, கணவன் மனைவி போலதான் இருப்பாங்க, ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இப்படி ஒரு சபதம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாது. மற்றபடி அவங்க எல்லாம் அன்பு அன்போடு இருப்பாங்க, சண்டை சச்சரவே கிடையாது. வெளியில பாக்குறதுக்கு இப்படி ஒரு சபதம், ஒருத்தர் ஒருத்தர் தொடமாட்டோங்கிற சபதம் எடுத்திருக்காங்க இல்லையா? இந்த சபதம் வெளியே தெரியவே தெரியாது. இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அப்படியே அவங்களுக்கு வயசே ஆயிடும், வயதானவங்க ஆயிடுவாங்க. அவங்க செய்திருக்க சிவத்தொண்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க அடியார்களை எல்லாம் வரவேற்று அவங்க ஓடு கொடுக்குறாங்க இல்லையா? இந்த சிவத்தொண்டு நடந்துட்டே இருக்கும், முட்டில்லாமல் நடந்துட்டு இருக்கும். அப்போ அப்படியே இவங்க இந்த சபதமும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்படியே அவங்க வயசானவங்களாயிடுவாங்க, அவங்களுக்கு குழந்தையே இல்லை, வயசாயிடும், சரியா? இப்ப நம்ம சாமி என்ன பண்ணுவாரு? இவங்க இப்படி ஐம்புலனையும் அடக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, இந்த சிறப்பை உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சாமி நினைச்சிருவார். நினைச்சிட்டு என்ன பண்ணுவாரு? நம்ம சாமி ஒரு சிவயோகி போல வருவார். சிவயோகி வேற எப்படி தெரியுமா வச்சிருப்பாரு? அவர் சாமிக்கு எப்போது ஜடாமுடி உண்டு இல்லையா, அந்த ஜடாமுடி எல்லாம் மறைச்சிக்குவாரு. மறைச்சிட்டு சுருண்ட சுருண்ட கூந்தல் இருக்க மாதிரி வச்சுக்குவாரு. வச்சுட்டு நெத்தி நிறைய அழகா தண்ணீர் பூசிக்குவாரு, மூணு விரல் அப்படி அழகா பூசிப்பாரு. அப்புறம் ஒரு அழகான ஒரு பூணூல் போட்டிருப்பாரு. இதுக்குள்ள ஒரு கோவணம், ஒரு அரங்கியான் கயிறு கட்டிக்கிட்டு முகமெல்லாம் அழக சிரிச்சுட்டு என்ன பண்ணுவாரு? கையில ஒரு திருவோட ஏந்திக்கிட்டு மெதுவா வீட்டு வாசல்ல வந்து நின்றுடுவார். நின்றானே ஒரு சிவனடியார் வந்திருக்காரு இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க? நம்ம திருநீலகண்ட குயவனா ஓடி போய் வரவேற்பாங்க. எதிர்கொண்டு அழைச்சி, வாங்க சாமி வரணும் சாமி அப்படின்னு வரவேற்று அவங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் வழிபாடு எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய சேவையெல்லாம் செய்து, சாமி உங்களுக்கு நான் என்ன பணி செய்யட்டும் அப்படின்னு ரொம்ப பவ்யமா கேட்டுட்டு நிற்பாங்க. அப்போ நம்ம சாமி என்ன சொல்லுவாரு? என் கையில ஒரு திருவோடு இருக்கு, இந்த திருவோட கொஞ்சம் நீ பத்திரமா வச்சிரு, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். இந்த திருவோடோட சிறப்பு என்னங்கிறத நான் உனக்கு சொல்லி தெரிய வேண்டாம், ஏன்னா நீ திருவோடு தான் எல்லா அடியார்களுக்கும் கொடுக்குற, அதனால அதோட சிறப்பு உனக்கே தெரியும். ஆனாலும் நான் சொல்றேன், இது பொண்ணு மணி எல்லாத்தையும் விட பத்திரமா வைக்க வேண்டியது இந்த திருவோடு, சரியா? நீ பத்திரமா வச்சிருக்கணும், நான் வந்து திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், தான் கையில் இருக்க திருவோட கொடுத்துட்டு நம்ம சாமி என்ன பண்ணுவார், அப்படியே போய் சிதம்பரம் கோயிலுக்குள்ள அப்படியே மறைஞ்சிடுவார். சரியா, சிவயோகி போயிடுவார். இப்போ நம்ம திருநீல கண்ட குயவனார் என்ன பண்ணுறாரு, அந்த ஓடை வாங்கிட்டு போனவர் ரொம்ப பத்திரமா ஒரு இடத்துல வச்சு பூட்டி வச்சுப்பார். பூட்டி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. நாட்கள் போயிட்டே இருக்கும். சரியா, நிறைய நாளாயிடும், நிறைய நாளாயிடுமா. இப்போ நம்ம சாமி என்ன பண்ணுவார், அந்த ஓட இடத்துல பத்திரமா வச்சு பூட்டினார்னா நம்ம குயவனார் பத்திரமா ஓட வச்சு பூட்டின இடத்துல இருந்து காணாம அடிச்சிருவாரு நம்ம சாமி. நம்ம சாமியால் தான் எல்லாம் முடியுமே. பூட்டின இடத்துக்குள்ள இருந்து கூட சாமானை காணாம அடிச்சிருவார் இல்லையா. என்ன பண்ணுவார், அந்த திருவோட காணாம அடிச்சிருவார். காணாம போயிடும். இப்போ சாமி வேணும்னு என்ன பண்ணுவார், திருப்பி கேட்க வர்றதுக்கு வந்துடுவார். அதே சிவயோகி போல வந்துடுவார். வந்து குயவனார்கிட்ட கேட்பாரு, என்னோட ஓடு கொடுப்பா, கொடு கொடு ஓடு கொடு அப்படின்னு வந்து நின்றுடுவார். இதே மாதிரி நம்ம சாமி இன்னொரு இடத்துல செஞ்சார். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, நம்ம அமர்நீதி நாயனார் புராணத்துல வந்ததுல, கோணத்தை கொடுத்துட்டு போவாரு, அப்புறம் கோணத்தை அவரே காணாம அடிச்சிருவாரு, அப்புறம் திரும்பி வந்து அதே கோணத்தை கொடுன்னு நிற்பாரு இல்லையா. அதே போல இப்ப செய்யறாரு பாரு. இப்ப என்ன செய்யறாரு, ஓட கொடுத்துட்டு போனாரு, திரும்ப அந்த ஓட தானே காணாம அடிச்சிட்டாரு, திரும்ப அதே ஓட கொடுன்னு வந்து நிக்கிறாரு. இப்போ சரியா, இப்ப சாமி வந்து ஓட கொடுன்னு வந்து நிக்கிறாரு. அப்ப நம்ம குயவனார் பண்றாரு, வாங்க சாமி வாங்க சாமி அப்படின்னு வரவேற்று என்ன பண்றாரு, போய் அந்த ஓட போய் தேடி எடுக்க போறார். எடுக்க போய் கதவை திறந்து பார்த்தா வச்ச இடத்துல காணும், ஓட்ட காணும். அங்கதான் வச்சாரு, பத்திரமா வச்சு பூட்டி வேற வச்சிருந்தாரு, ஆனா காணும். இப்போ அவருக்கு திக்குன்னு இருக்கும், என்ன செய்யனே தெரியாது. மனைவி கிட்ட கேட்பாரு, அவங்க வீட்டுல இருக்க மத்தவங்ககிட்ட எல்லாம் கேட்பாரு, யாராவது அந்த ஓட பாத்தீங்களா பாத்தீங்களான்னு கேட்பாரு. அந்த ஓடு ரொம்ப சிறப்பான ஓடுன்னு சொல்லி வேற கொடுத்தாரு இல்லையா சாமி, அதே ஓடதான் திருப்பி தரணும், பொண்ணு மணியை விட பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி வேற கொடுத்தாரு இல்லையா. இப்படிதான் சொல்லி கொடுத்தாரு, இன்னைக்கு காணுமேன்னு அவருக்கு பதறி போயிடும். என்ன செய்யனே தெரியாது, தேடுவாரு தேடுவாரு எல்லா இடமும் தேடுவாரு. நேரம் ஆயிட்டு இருக்கோம், என்ன பண்ணுவாரு சாமி, என்னப்பா ஓடு கொண்டு வர, இப்ப கொண்டு வரேன்னு சொல்லி போன, இன்னும் நேரம் ஆகுது, சீக்கிரம் கொண்டா சீக்கிரம் கொண்டா அப்படின்னு இந்த சாமி அவசரப்படுத்த வேலை செய்வாரு. அவருக்கு என்ன செய்யனே தெரியாது, குயவனா இருக்கு. எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப அப்படியே வணங்கின கையோடு வருவாரு. சாமி மன்னிச்சிருங்க சாமி, நான் பிழை செய்துட்டேன், என் பிழையை பொறுக்கணும் சாமி, நீங்க நான் வச்ச இடத்துல ஓட காணும் சாமி, பத்திரமா தான் சாமி வச்சேன், ஆனா காணும் சாமி, இப்போ என்ன செய்யணும் தெரியல சாமி, தயவுசெய்து நான் வேறொரு ஓடு கொடுக்குறேன் சாமி, வாங்கிக்கோங்க அப்படின்னு ரொம்ப பணிஞ்சு வேண்டுவாரு. சாமி என்ன பண்ணுவாரு, என்ன நான் கொடுத்த ஓட பத்திரமா வையின்னு சொன்னேன், நீ என்னோட ஓட்டுக்கு பதிலா நீ பொன்னாலேயே ஒரு ஓடு செஞ்சு கொடுத்தா கூட எனக்கு தேவையில்லை, என்னோட மண் ஓடு தான் வேணும், என்னோட ஓட்டை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்படுத்தி ரொம்ப கோபமா பேசுவாரு. அப்போ இவரு, சாமி நான் தேடி பார்த்துட்டேன் சாமி, கிடைக்கல சாமி, நான் இங்கே தான் சாமி வச்சேன், நான் எங்கேயுமே எடுக்கல சாமி, இங்கே தான் வச்சேன், ஆனால் காணம்ப்பா காணம்ப்பா அப்படின்னு அழுவாரு. அப்போ என்ன செய்வாரு நம்ம சாமி, ஆ முடியாது முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட ஓடு தான் எனக்கு தேவை, நீ என்ன ஓடலா திருடுறியா, யாராவது கொண்டு வந்து ஏதாவது ஒரு பொருளை பத்திரமா வையின்னு கொடுத்தா அதை திருடுறதுதான் உன் வேலையா, இப்படித்தான் நீ வேலை செஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாமி என்ன சொல்லிடுவாரு, நீ திருடிட்ட, என்னோட ஓடு நீ திருடிட்ட அப்படின்னு குற்றம் சாட்டுவார். அப்போ நம்ம குயவனாருக்கு ரொம்ப அழுகி, அவர் இல்லை சாமி நான் திருடலை சாமி, நான் போய் சொல்லலை சாமி, இங்கே வச்சேன் சாமி காணோம் அப்படின்னு அழுவார். அப்போ அவர் சொல்லுவார், சரி நீ திருடலை அப்படின்னு சொல்றது உண்மைன்னு சொன்னால் உன்னோட மகனோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நீ திருடலை சத்தியம் பண்ணி கொடு அப்படின்பார். அப்போ குயவனார் சொல்லுவார், சாமி எங்களுக்கு பிள்ளை இல்லை, எனக்கு மகன் இல்லை சாமி, இதனால இந்த காரியத்தை செய்ய முடியாது, எங்களுக்கு பிள்ளை இல்லை சாமி அப்படின்பார். சரி மகன் இல்லையா, சரி பரவாயில்ல, அப்போ உன் மனைவியோட கையை பிடி, உன் மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கி நீ திருடலை அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், சாமி எங்களுக்குள்ள ஒரு சபதம், அதனால எங்களால் அந்த மாதிரி செய்ய முடியாது, நான் வேணா தனியாக நான் குளத்தில் மூழ்கி சத்தியம் பண்ணி தரேன் சாமி அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சொல்வார், முடியாது முடியாது, அதெல்லாம் முடியாது, நான் கொடுத்த ஓட நீ திருடிக்க, திருடினது மாத்திரம் இல்லாமல் உன்னோட மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்தில் மூழ்கி ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு, ஒரு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொன்னால் அதை செய்யாமல் நெஞ்செழுத்தமா நிற்கிறியா நீ, உனக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், வா உன்னை வந்து வழக்காடு மன்றத்தில் தான் இங்கே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்தில் பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, வழக்காடு பண்ணுறோம் இருக்கும், அங்கே வந்து பெரியவர்கள் மறையவர்கள் வேதியர்கள்லாம் இருப்பாங்க, அந்த இடத்துல போய் நின்றுடுவார் சாமி. அவர் முன்னே போக பின்னால் குயவனார் ஓடுவார். சாமி முன்னே போய் சொல்லுவார், அந்த வழக்காடு மன்றத்தில் இங்கே பாருங்க, நான் வந்து ஒரு ஓடு கொடுத்தேன், பத்திரமா வையின்னு சொல்லி கொடுத்தேன், அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், இவர் அந்த ஓடை தொலைச்சிட்டார், அந்த ஓடை இப்போ காணும், அது திருடிட்டார், திருடினது மாத்திரம் இல்லாமல் நான் சொல்றேன், நீ திருடலை அப்படின்னு சொல்றது உண்மைன்னா உன்னோட மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்றேன், அதையும் அவன் செய்ய மாட்டேங்கிறான். என்னோட ஓட திருண்டது மாத்திரம் இல்ல, சத்தியம் பண்ணி கொடுன்னு சொன்னா அதுவும் செய்யாம நெஞ்சலுக்கு தோறது நிக்கிறான். இதுதான் என்னோட வழக்கு அப்படின்னு நம்ம சாமி வழக்காடு மன்றத்துல போய் சொல்லுவார். அவங்களும் என்ன சொல்லுவாங்க, அவங்க குயவனார்த்த கேட்பாங்க, என்னாச்சு நடந்தது என்ன அப்படின்னு கேட்டோடனே குயவனார் சொல்லுவாங்க, நீங்க ஓடு கொடுத்தது நிஜம்தான், நான் பத்திரமா வச்சேன், ஆனா அதை காணும், அது எங்க போச்சுன்னே தெரியல, மாயமா போயிடுச்சு, எங்க தெரியுமே காணும், என்ன செய்யணும் எனக்கு தெரியல, அதனால நான் வந்து வேற ஓடு கொடுக்குறேன்னு சொல்றேன். அவரு அதை ஏத்துக்கல, வேற ஓடு கொடுக்கறத ஏத்துக்கல, நான் திருடிட்டேன்னு பழி சுமத்துறாரு, நான் திருடல அப்படின்னு சொல்றேன், ஆனா அவரு என்னை சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்றாரு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, நீ திருடலங்கிறது உண்மைனா சத்தியம் பண்ணி கொடுக்கறது உனக்கு என்ன கஷ்டம், உன் மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கி சத்தியம் பண்ணி கொடுக்கறதா நியாயம், நீ திருடலங்கிறது உண்மைனா அதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன திருடுவாங்க, வழக்காடு மன்றத்துல இருக்கவங்க எல்லாம் குயவனாரு மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கிறது தான் சரி அப்படின்னு தீர்ப்பு திருடுவாங்க. அப்ப குயவனார் என்ன பண்ணுவாரு, வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட சொல்லிட்டு, இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தொடமாட்டோம்னு சபதம் எடுத்திருக்காங்க இல்லையா, அதனால என்ன பண்ணுவாரு, ஒரு மூங்கில் குச்சி எடுத்துக்குவாங்க, மூங்கில் குச்சி எடுத்துட்டு ஒரு பக்கத்தை அவங்க மனைவி பிடிச்சிக்குவாங்க, குச்சியோட இன்னொரு பக்கத்தை குயவனார் பிடிச்சிக்குவாரு, பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த புலிச்சரம் கோயில் இருக்குல்ல, நம்ம வியாக்கிர பாதர் வழிபட்ட கோயில் இருக்கு இல்லையா, புலிக்கால் முனிவர் வழிபட்ட புலிச்சரம் இல்லையா, அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்க அங்க எடுத்தாப்புல அங்க குளம் இருக்குது இல்லையா, அந்த வியாக்கிர பாத தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தத்துக்குள்ள அப்படியே மூழ்குவாங்க. மூழ்கும்போது என்ன பண்ணுவாங்க, கையை பிடிச்சிக்காம ஒரு குச்சியில ஒரு மூங்கில் குச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பக்கத்தை மனைவி பிடிச்சிக்குவாங்க, ஒரு பக்கத்தை இவர் பிடிச்சிக்குவார், பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் மூழ்குவாங்க. மூழ்க போகும்போது அந்த சாமி சொல்லுவாரு, என்ன நீங்க, நான் சொல்றேன் கையை பிடிச்சிட்டு மூழ்கணும், நீ என்ன குச்சியை பிடிச்சிட்டு மூழ்கிட்டு இருக்க அப்படின்னு சாமி சொல்லுவார். அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, அப்பதான் எல்லாத்தையும் சொல்லுவார், நாங்க இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்து நானும் என் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் தீண்டுவது இல்லைன்னு நாங்க சபதம் எடுத்துட்டோம், அதனால அவர் கையை என்னால பிடிக்க முடியாது, நான் அந்த சபதத்தை மீறுவது இல்லை, அதனால நான் அந்த குச்சியை பிடிச்சிட்டு மூழ்கி உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகறியே எல்லாரும் சொல்லுவாரு. அவர் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த குச்சியை பிடிச்சிட்டு அப்படியே மூழ்கி எந்திரிப்பாரா, எந்திரிக்கும் போது அப்படியே இளமையானவங்களாம் எந்திரிச்சிருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, இப்போ வயசானவங்க இப்போ குச்சியை பிடிச்சிட்டு மூழ்கி எந்திரிக்கும் போது பழைய முன்னாடி இருந்தாங்கல்ல இளமையோடு இருந்தாங்கல்ல அது மாதிரி பேரிழமையோடு வந்துடுவாங்க. அப்போ அப்படியே வானத்துலேருந்து அப்படியே பூ மாறி பொழிவாங்க, தேவர்கள்லாம் பூ மாறி பொழிவாங்க, எல்லாரும் சுற்றி நிற்கிறவங்கலாம் ஒரே ஆச்சரியம், சின்னதா இது வயசான தாத்தா பாட்டியாக உள்ள முழுகினாங்க, எந்திரிக்கும் போது இப்படி இளமையோடு எந்திரிச்சிட்டாங்களே அப்படின்னு சுற்றி இருந்தவங்கெல்லாம் அப்படியே மருண்டு பார்ப்பாங்க, ஒரே ஆச்சரியம், எல்லாரும் பார்த்துட்டு நிற்கும்போது பார்த்தா சிவயோகியா வந்தது யாரு, நம்ம சாமி இல்லையா, அவர் அப்படியே மறைஞ்சிடுவார். அப்போ எல்லாருக்கும் தெரியும், ஓ வந்தது நம்ம சாமி, இந்த வழக்கை செஞ்சவரை நம்ம சாமி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்போ எல்லாரும் அப்படியே கை கூப்பி வணங்குவாங்க. நம்ம திருநீலகண்ட குயவனார் அந்த வயதான கோலம் மாறி இளமையான குளத்தில் வந்துடுவார், அவங்க மனைவியும் இளமையான குளத்தில் வந்துடுவாங்க சரியா. இப்போ அப்படியே வானத்துலேருந்து தேவர்கள் எல்லாம் பூ மாறி போயிடுவாங்க, அதனால் அந்த குளத்துக்கு இப்போ பேர் கூட இளமையாக்கினார் குளம், அது நீங்கள் ஊரில் கேட்டால் கூட இளமையாக்கினார் குளம் எங்கே இருக்குன்னு கேட்டால் காட்டுவாங்க, இளமையாக்கினார் குளம் சரியா. அந்த குளத்துலேருந்து அப்படி எந்திரிக்கும் போது அவங்க இளமையோடு எந்திரிச்சிருவாங்க. அப்போ நம்ம சாமி என்ன பண்ணுவார், அப்படியே வானத்தில் உடைமேல் அம்மையப்பராக காட்சி கொடுத்து என்ன சொல்வார் தெரியுமா, நீங்கள் ஐம்புலன்களையும் நீங்கள் வென்று வாழ்ந்தீங்க, அதனால் நீங்கள் இந்த இளமையோட பேரின்பத்தில் சிவலோகத்தில் என்றைக்கும் எங்கிட்ட இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவார் சரியா. அதனால் அந்த ஐம்புலன்களை வென்று வாழ்வது ரொம்ப கஷ்டம், இந்த உலகத்தில் இருக்க மாயை என்ன பண்ணும் தெரியுமா, இந்த நம்மளோட இந்த ஐம்பொறிகளையும் ஐம்புலன்களையும் வச்சு தான் நம்மளை ஆட்டம் காட்டும் இல்லையா, நம்மளை சாமிகிட்ட போக விடாமல் மயக்கி மயக்கி கீழே தள்ளும், ஆனால் அந்த ஐம்பொறிகளையும் ஐம்புலன்களையும் வென்று வாழ்றது ரொம்ப கஷ்டம், அப்படி ஒரு சிறப்பான ஒரு கஷ்டமான காரியத்தை அவங்க செஞ்சாங்க இல்லையா. அதனால் நம்ம சாமி உலகத்தில் எல்லாருக்கும் அவங்களுடைய சிறப்பை உலகத்துக்கு காட்டி இந்த இளமையோடு நீங்கள் ரெண்டு பேரும் என்றைக்கும் சிவலோகத்தில் பேரின்பத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி அருள் செய்திருவார் சரியா. அப்போ நம்ம திருநீலகண்ட குயவனார் அவங்க மனைவி ரெண்டு பேரும் சிவலோகத்தில் போய் என்றும் இளமையோடு பேரின்பத்தில் இருப்பான் சரியா. இதுதான் அவங்களுடைய வரலாறு. இதனால இவங்க வந்து நாயனார் நாயன்மார் அப்படிங்கிறதுல ரொம்ப சிறப்பாக போற்றப்படுறவங்க, யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இவங்க செஞ்சாங்க, அவங்க வாழ்க்கையில் இவங்க செஞ்சாங்க, அதனால இவங்க ரொம்ப சிறப்பானவங்க. சரியா? இப்ப அந்த குளம் பார்த்தோம்ல, இளமையாக்கினார் குளம்னு பார்த்தோம்ல, அந்த குளத்தோட படிக்கரையில அந்த படிக்கட்டிருக்கும், அந்த ஒரு சுவர் இருக்கும்ல, அந்த படிச்சுவர்ல பாத்தீங்கன்னா இப்ப கூட நம்ம குயவனாருடைய வயதான தோற்றம், அவங்க மனைவியுடைய வயதான தோற்றம், அப்புறம் இளமையான தோற்றம், அவங்க மூழ்கி எழுந்திருக்கும் போது இளமையா வந்துட்டாங்கல்ல, அந்த ரெண்டு தோற்றம், முதுமை தோற்றம், இளமை தோற்றம், இது ரெண்டும் அவங்க சிற்பமா வச்சிருக்காங்க. நீங்க அடுத்த தடவை போனீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பா பாத்துட்டு வரணும், சரிங்களா? புலிச்சரம் கோயிலுக்கு போய் சாமி வழிபட்டுட்டு வரணும், அப்புறம் அந்த இளமையாக்கினார் குளத்தை பாத்துட்டு வரணும். திருச்சி செம்பலம்.